அனைத்து புகழும் வானங்கள் பூமியை படைத்து பாதுகாத்து பராமரித்து உணவளித்து வரக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே சொந்தமானது. அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய அருளும் இந்த உலகத்திற்கு வந்த அனைத்து நபிமார்கள் மீதும் இறுதியாக வந்த முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழியிலே வாழக்கூடிய நல்ல அடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வஅல ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅல ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதி வஅல ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வஅல ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். நபியும் நபித்தோழர்களும் ஒரு நாள், நபியும் நபித்தோழர்களும் ஒரு நாள் என்ற தலைப்பில் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை எனக்கும் உங்களுக்கும் உபதேசமாக நினைவுபடுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸை. அவர்கள் சொல்கிறார்கள், குன்னா ஃபி சத்ரி நஹார் இந்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நாள் நாங்கள் நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முற்பகல் வேளையிலே நாங்கள் அமர்ந்திருந்தோம். அந்த நேரத்தில் ஃபஜாஅஹு கௌமுன் அவ்ராதுன் முதிதாபின் நிமார் அவில் அபா முதகல்லிதிஸ் ஸுயூப், அந்த நேரத்தில் முதற் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் சிலர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் அமர்ந்திருந்த அந்த சபைக்கு அரைகுறை ஆடையோடு முழுமையான ஆடை அணிந்து வரக்கூடிய வசதி அவர்களிடத்திலே இருக்கவில்லை. ஏழ்மையில் கஷ்டத்தில் வறுமையில் இருந்த அந்த சஹாபாக்கள் அரைகுறை ஆடையோடு பூரணமில்லாத ஆடைகளோடு வந்தார்கள். ஆனாலும் அவர்களுடைய கழுத்துகளிலே வாள்களை தொங்க போட்டவர்களாக அவர்கள் அந்த நேரத்திலே வந்திருந்தார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய முகம் மாறியது. இந்த நபித்தோழர்களுடைய நிலையை கண்டு அவர்களுடைய வறுமையை கண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இயற்கையான அந்த முகத்திலே மாற்றங்கள் ஏற்பட்டது. அவர்களை இந்த கஷ்டத்தின் கோலத்தில் அவர்கள் கண்டதன் காரணமாக உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து தன்னுடைய வீட்டுக்குள்ளே போனார்கள். பிறகு வந்தார்கள். அது துஹருடைய நேரமாக இருந்தது. அங்கே பிலால் அவர்களுக்கு வாங்கு சொல்லுமாறு கட்டளையிட்டார்கள். ஃபஅல்லன, வாங்கு சொல்லப்பட்டது. வஅகாம, அதன் பிறகு இகாமத்து சொல்லப்பட்டது. ஃபஸல்லா ஸும்ம கதப, அந்த நேரத்திலே அங்கு வந்திருந்த முஸ்லிம்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். அதன் பிறகு சின்ன ஒரு உரையாற்றினார்கள். அதிலே இரண்டு அல் குர்ஆனிய வசனங்களை சொன்னார்கள். இரண்டின் ஆரம்பத்திலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்ற வசனத்தை நினைவூட்டினார்கள். முதலாவது வசனத்திலே சூரத்துல் மாயிதாவின் ஆரம்ப வசனம், மனிதர்களே ஒரே ஆத்மாவிலிருந்து உங்கள் அனைவரையும் படைத்த அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வந்திருந்த முஸ்லிம்களுக்கு முதலிலே அல்லாஹ்வை பயமுறுத்தினார்கள். இரண்டாவது வசனமும் அதே போன்று, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நாளைய மறுமைக்காக ஒவ்வொரு ஆத்மாவும் எதனை முற்படுத்தி இருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நாளைய மறுமை, மறுமை என்பது அவ்வளவு தொலைவிலே இல்லை, அது மிக சமீபத்திலே இருக்கிறது. நாளைய மறுமைக்காக ஒவ்வொரு ஆத்மாவும் முன்னால் செய்து எதனை அனுப்பி இருக்கிறீர்கள் என்பதை இப்போதே நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்ற வசனத்தை, அல்லாஹ்வுடைய வசனத்தை நினைவுபடுத்தி சதகாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூண்டினார்கள். எந்த அளவு என்றால் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஈத்தங்கனியாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் கொண்டு வந்து கொடுங்கள் என்று அங்கிருந்த முஸ்லிம்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள். எந்த அளவு என்றால், தசத்தக ரஜுலும் மின் தீனாரிஹி, ஒரு மனிதர் தன்னிடத்திலே இருந்த தீனாரிலே ஒன்றை கொண்டு வந்து கொடுத்தார். அதே போன்று இன்னொருவர் தன்னிடத்திலே இருந்த திருகத்திலே ஒன்றை கொண்டு வந்து கொடுத்தார். இன்னும் சிலர் தங்களுடைய ஆடைகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள், தன்னிடத்தில் இருந்த ஆடையை கொண்டு வந்து கொடுத்தார்கள். இன்னும் சிலர் ஒரு கைப்பிடி கூடுதலாக கொண்டு வரவில்லை, அவர்களிடத்தில இருந்தது அதிலே ஒரு கைப்பிடி கோதுமையை கொண்டு வந்து கொடுத்தார்கள். இன்னும் சிலர் ஒரு கைப்பிடி ஈத்தங்கனியை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதன் பிறகு இது எப்போது எப்படி ஆரம்பமானது என்றால், ஒரு அன்சாரி தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்தோழர்களிலே இரண்டு புகழ் பெயர்களோடு இருந்தார்கள். ஒரு சாரார் உதவி செய்யக்கூடிய அன்சாரிகள் என்றும், மற்றவர்கள் முஹாஜிர்கள் என்றும் நல்ல இரண்டு பண்புகளோடு இருந்தார்கள். அதிலே அன்சாரிகள் இருக்கிறார்களே, அவர்கள் உதவி செய்வதில் வல்லவர்கள். தங்களிடத்தில் இருக்கின்ற போது மட்டுமல்ல, இல்லாத போதும் உதவி செய்ய பழக்கப்பட்டவர்கள் தான் அந்த அன்சாரிகள். நமக்கு என்ன பழக்கம், இருக்கின்ற நேரம் கொடுப்போம், ஆனால் அந்த அன்சாரிகள் இல்லாத போதும் கொடுத்தார்கள். உங்களுக்கு தெரியும், ஒருவர் வந்து சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு பசியாக இருக்கிறது என்று சொன்ன நேரத்தில் இரவு நேரமாக இருந்தது, யாரிடத்திலே உணவு இருக்கிறது என்று கேட்டார்கள். அந்த நேரத்திலே ஒரே ஒரு நபித்தோழர் எழுந்து, அன்சாரி தோழர், இவர்கள் தான் அன்சாரிகள், இப்படிப்பட்டவர்கள் தான், எழுந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளியை நான் அழைத்து செல்கிறேன் என்று அழைத்து கொண்டு வீட்டுக்கு போனார். அவருக்கு தெரியாது அவருடைய வீட்டிலே என்ன இருக்கிறது என்று, அவருக்கு தெரியாது. போய் கேட்கிறார், மனைவியிடத்திலே சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் தந்த ஒரு விருந்தாளியை நான் அழைத்து வந்திருக்கிறேன், அவரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று. இவர்கள் தான் அன்சாரிகள். நானும் எனது தோழர்களும் எந்த நிலையிலே இருந்தோமோ அந்த நிலையிலே இருக்கின்றவர்கள் தான் சுவர்க்கம் என்பது ஒரு ஜமாத்தை மட்டும் குறிக்காது, ஒரு அமீரை மட்டும் குறிக்காது. அவர்களுடைய பண்பாடுகள், அவர்களுடைய பயபக்தி, அவர்களுடைய ஈமான், இது எல்லாவற்றையும் நானும் நீங்களும் பாடமாக எடுக்க வேண்டும். வீட்டிலே பார்க்கிறார்கள், குழந்தையுடைய உணவு மட்டும் தான் இருக்கிறது என்று மனைவியிடத்திலே இருந்து பதில் வருகிறது. வேறு எந்த வார்த்தையும் வரவில்லை, கரடு முரடான வார்த்தை வரவில்லை, கணவனோடு எதிர்க்கவில்லை. உடனே அவர் சொல்கிறார், குழந்தையுடைய உணவை நாம் அந்த விருந்தாளிக்கு கொடுப்போம். இவர்கள் தான் அந்த அன்சாரிகள். குழந்தை எழுது அழுதால், எழுந்து அழுதால் அந்த குழந்தையை தாளாட்டி நாம் தூங்க வைத்து விடுவோம். கணவனுடைய வார்த்தைக்கு அந்த மனைவியும் முழுமையாக ஈமான் இருந்ததன் காரணமாக இருவரும் சம்மதிக்கிறார்கள். அதன் பிறகு அந்த விருந்தாளிக்கு உணவு வைக்கப்படுகிறது, விளக்கு அணைக்கப்படுகிறது. ஏனென்றால் இவர்களுக்கு உணவு இல்லை, இவர்களுக்கு உணவு இல்லை என்று அவர் சங்கடப்பட்டு விடுவார் என்று, அவர் சங்கடப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக விளக்கை அணைத்து தாமும் உண்ணுவதைப் போன்று அவருக்கு காட்டி அந்த விருந்தாளிக்கு உணவு கொடுக்கிறார்கள். அடுத்த நாள் வானத்தில் இருந்து வகி இறங்குகிறது. இவர்கள் இருவருடைய செயலையும் பார்த்து அல்லாஹ் வியப்படைந்தான், எப்படிப்பட்ட ஈமான் உள்ளவர்கள் என்று இந்த அன்சாரிகளை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து வகி இறக்கினான். எனவே இவர்கள் தான் அன்சாரிகள். இப்படிப்பட்ட அன்சாரிகளிலே ஒருவர் ஒரு மூட்டையை சுமந்து வந்து அந்த சபையிலே கொடுத்தார். இவர்தான் முதலாவதாக ஆரம்பித்தார். பிறகு மனிதர்கள் எல்லாம் ஒருவர் இருவராக இவரை பார்த்து கொண்டு வந்து கொடுத்தார்கள். அவர் சுமந்து வந்த மூட்டையை அவரால் சுமக்கவே முடியாது, கொண்டு வந்து கொடுத்தார். அதன் பிறகு ஒவ்வொருவராக பார்த்து கையளவு ஒரு தீனார், ஒரு திர்ஹம், இருக்கின்ற ஆடை உணவு என்று, ஆடையும் உணவும் மனிதர்களுக்கு மிக அவசியமானது, இந்த விஷயத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும், இதுதான் ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய பிரதானமான உதவி. அதன் பிறகு இந்த சஹாபி சொல்கிறார்கள், ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் பார்க்கிறேன் அங்கே ஆடையால் இரண்டு குவியல்கள் இருந்தன, உணவாலும் இரண்டு குவியல்கள் இருந்தன. அப்போது நான் பார்க்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை ஆரம்பத்தில் எப்படி பார்த்தேன், இருந்த முகம் மாறி போயிருந்தது. அந்த நேரத்திலே இந்த நிலையின் பிறகு நான் நபி அவர்களை பார்க்கிறேன், ஒரு தங்கம் எப்படி மினுங்குமோ அதுபோன்று சந்தோஷத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் மினுங்கியது. அதன் பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இஸ்லாத்திலே இருக்கின்ற வழிமுறைகளிலே ஒன்றை ஆரம்பித்து வைக்கிறாரோ, அதன் பிறகு யாரெல்லாம் செய்வார்களோ, செய்கின்றவர்களுடைய கூலியை போன்று ஆரம்பித்து காட்டியவருக்கு கிடைக்கும். யார் ஒரு தீயதை உருவாக்கி காட்டுகிறாரோ, அதன் பிறகெல்லாம் யார் யாரெல்லாம் பார்த்து அந்த தீயதை பாவத்தை செய்கிறார்களோ, இவருக்கு காட்டியதன் காரணமாக அந்த பாவத்திலும் எதுவுமே குறையாமல் இவருக்கு வந்து சேரும் என்ற முக்கியமான விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸிலே நானும் நீங்களும் பல விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். நம்முடைய சகோதரத்துவம் என்பது இதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டிடத்தை உதாரணம் காட்டினார்கள். நாம் அனைவரும் சகோதரர்கள், நாம் அனைவரும் ஒன்றாகவே ஒரு கட்டிடத்தை போன்றே இருக்க வேண்டும். இப்படித்தான் அந்த சஹாபாக்கள் அன்று இருந்திருக்கிறார்கள். ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற போது மட்டும் நாம் கட்டிடமாக இருக்க முடியாது. சில நேரம் நம்மிலே சிலர் யோசிப்பார்கள், நான் கஷ்டத்திலே இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யவில்லையே என்று. தனிமையிலே இருக்க முடியாது யாரும், தூரத்திலே தொடர்பில்லாமல் யாரும் இருக்க முடியாது. ஒரு கட்டிடம் என்பது எப்படி நெருக்கமாக இருக்குமோ, ஒவ்வொரு கற்களும் நெருக்கமாக இருக்குமோ, அதே போன்று இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர் பாதிக்கப்படக்கூடியவர். ஒரு கட்டிடத்தை போன்று முஸ்லிம்களோடு நெருக்கமானவராக இருக்க வேண்டும். சில வேளை நான் யோசிக்கிறேன், எனக்கு ஒரு கஷ்டம், எனக்கு அவர் உதவி செய்யவில்லையே என்று. நான் இருந்து அவருக்கு சொல்வதல்ல, நான் முஸ்லிம்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும், தொழுகைகளிலே கலந்து கொள்ள வேண்டும், அடிக்கடி வந்து செல்ல வேண்டும், நானும் இந்த ஜமாத்தோடு கட்டிடத்தோடு ஒரு கல்லாக நான் சேர்ந்து இருக்க வேண்டுமே தவிர, கட்டிடத்தை விட்டு நான் ஒதுங்கி இருந்து எனக்கு ஒரு ஆபத்து சோதனை வருகின்ற போது மட்டும் நான் வந்து இந்த கட்டிடத்தோடு சேர முடியாது. இது அல்ல அன்றைய சகோதரத்துவம். நாம் சகோதரர்களாக இருக்க வேண்டும். நமக்கு ஒரு கஷ்டம், துன்பம், ஆபத்து எதுவுமே வரலாம். தனிமையிலே கட்டிடத்தை விட்டு ஒரு கல்லாக இருந்தால் மற்றவர்களுக்கு தெரியாது. நாம் வந்து செல்கின்ற போதுதான் நம்முடைய நிலையை பற்றி வாயால் கேட்பார்கள், கண்களால் பார்ப்பார்கள். இதுதான் அன்றைய காலத்திலே நடந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்திற்கு இந்த சஹாபாக்கள் வந்தார்கள். இவர்களை கண்களால் பார்த்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும். அவர்கள் என்று தலைவராக இருந்தார்கள், அவர்களோடு இருந்த நபித்தோழர்களும் அப்படி பார்த்தார்கள். இதுதான் உண்மையான சகோதரத்துவம். நம்முடைய உறவு இருக்கிறது, இந்த கட்டிடம் இருக்கிறது, வாயினால் பேசுவது மட்டுமல்ல, மொழிகள் அது அல்ல ஒருவருடைய சுகதுக்கத்தை அறிந்து கொள்வது. நம்முடைய கண்கள் மூலமாக கண்களும் பேச வேண்டும், கண்களும் பார்க்க வேண்டும். நமக்குள்ளே அடிக்கடி போக்கு வரத்து ஒற்றுமை தொடர்பு இருக்கின்ற போதுதான் இது சாத்தியம். வந்தார்கள், கண்களால் பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மிகவும் கருணை உள்ளம் கொண்டவர்கள். அதனை இந்த ஹதீஸ் மிக அழகாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. அவர்களோடு இருந்த சஹாபாக்களும் கல் நெஞ்சம் பிடித்தவர்கள் அல்ல, மிகவும் இரக்க பாசம் கொண்ட அன்பானவர்கள் அந்த சஹாபாக்கள். அப்படித்தான் நபி அவர்களும் அவர்களை வளர்த்தார்கள். பாருங்கள், கருணை இருந்ததன் காரணமாக வார்த்தைகளால் வந்தவர்கள் சொல்லவில்லை, ஆனால் அவர்களுடைய கோலம், அவர்களுடைய உருவம், அவர்களுடைய தோற்றம் இவர்களோடு பேசியது. இப்படித்தான் நம்முடைய சகோதரத்துவம் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் சொல்லித்தான் விளங்க வேண்டும் என்பதல்ல, நாம் ஒவ்வொருவரும் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு உணர்வு இருக்க வேண்டும், உள்ளம் இருக்க வேண்டும். செத்த உள்ளங்கள் இருக்கக்கூடாது, அந்த உள்ளம் துடிக்க வேண்டும், நமக்கு உணர்வு இருக்க வேண்டும். பார்க்கின்ற போது, பேசுகின்ற போது மட்டுமல்ல, நாம் பார்க்கின்ற போதும் வருகின்ற போகின்ற போதெல்லாம் நம்முடைய உணர்வுகளை நாம் நல்ல முறையில வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இந்த ஹதீஸிலிருந்து எங்களுக்கு மிக அழகாக தெளிவுபடுத்தப்படுகிறது. அதே போன்று இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது, அதனை அடுத்த குத்துபாவிலே சொல்கிறேன். அகூலு கவுலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹ லி வலக்கும் வஸ்தகஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம். إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. கஷ்டம் என்பது, வறுமை என்பது, துன்பம் என்பது, அது எல்லா காலங்களிலும் இருந்து வந்திருக்கிறது. சிலவேளை எங்களுடைய காலத்திலே விலை ஏற்றத்தால் ஒரு கஷ்டம் என்று நாம் யோசிக்கலாம். அப்படி அல்ல, கஷ்டமும் துன்பமும் எல்லா காலங்களிலும் இருந்து வந்திருக்கிறது, நபிமார்களுடைய காலத்திலே இருந்து வந்திருக்கிறது. அல் குர்ஆனில் ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், நபியே உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் தொழுகையை ஏவுங்கள். ஒரு நபிக்கு அல்லாஹ் ஏவுகிறான், உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் தொழுகையை ஏவுங்கள், அதிலே நீங்கள் உறுதியாக இருங்கள். உங்களிடத்திலே நாங்கள் உணவு கேட்கவில்லை, உங்களுக்கு நாங்களே உணவளிக்கிறோம். எப்படி? நபியே உங்களுடைய குடும்பத்திற்கு தொழுகையை ஏவுங்கள், நாம் முஸ்லிம்கள் மனைவி மக்கள் தொழுகையை ஏவ வேண்டும், தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், சுபக சரியான நேரத்திலே தொழ வேண்டும், ஷைத்தான் காதுகளிலே சிறுநீர் கழிக்கக்கூடிய சூரியன் உதித்த பிறகு தொழக்கூடியவர்களாக முஸ்லிம்களோ மனைவி மக்கள் யாருமே இருக்கக்கூடாது, தொழுகையிலே உறுதியானவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், உங்களிடத்திலே நாங்கள் உணவு கேட்கவில்லை, உங்களுக்கு நாங்களே உணவளிக்கிறோம். இதிலே எங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது, இந்த ஹதீஸிலும் என்ன சொல்லப்படுகிறது என்றால், எங்களுடைய கடமைகளை நாம் சரியாக செய்ய வேண்டும். நமக்கு வறுமை கஷ்டம் துன்பம் இருக்கலாம், அல்லாஹ் நம் மீது விதித்த கடமைகளிலே நாம் பொடுபோக்கு செய்யக்கூடாது. அந்த சஹாபாக்களை பாருங்கள், கஷ்டம் இருந்தது, முகத்திலே வாட்டம் இருந்தது, பூரணமான ஆடைகள் இல்லை என்றாலும் வாள்களை தொங்க விட்டுக் கொண்டு உங்களுடைய உத்தரவு வந்தால் ஜிஹாதுக்கும் நாங்கள் தயார் என்பதை வெளிப்படுத்திக் கொண்டு வாள்களை தொங்க விட்டு வந்தார்கள். நான் என்ன செய்கிறேன் என்றால், என்னிடத்தில் சில கஷ்டம் துன்பங்கள் வருகின்ற போது அல்லாஹ் என் மீது கடமையாக்கிய கடமைகளிலே நான் பொடுபோக்கு செய்கிறேன், முஸ்லிம்களோடு சந்திப்பை நான் குறைத்துக் கொள்கிறேன், ஜுமாவிற்கு வருவதை நான் குறைத்துக் கொள்கிறேன். இது நம்முடைய தவறான ஒரு அம்சம். நாம் வந்து செல்கின்ற போதுதான் அவர்களோடு ஒரு நெருக்கம் ஏற்படும், அவர்களோடு ஒரு தொடர்பு ஏற்படும், சுக துக்கங்களை முஸ்லிம்கள் விசாரித்துக் கொள்வார்கள், யாருக்கு என்ன நடந்தது என்று எங்களுக்கு தெரியும். பக்கத்திலே இருக்கின்ற நாம் சுபகிலே மகரிப் இஷா போன்ற தொழுகைகளை ஜமாத்தாக சொல்ல வேண்டும். தொழுகையின் மூலமாக எங்களுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் உதவி தேட வேண்டும். அன்று முற்பகல் வேளையிலே சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு அமர்ந்திருந்த நேரத்திலேதான் இந்த சஹாபாக்கள் வந்தார்கள். எனவே தொழுகை என்பது பிரதானமானது. அல்லாஹ் நமக்கு எங்கிருந்தாலும் உணவளிப்பான், விலைவாசி கூடியிருந்தாலும் சரி, குறைவாக இருந்தாலும் சரி, ஆகாயத்திலே பறக்கக்கூடிய பறவைகள், மண்ணுக்குள்ளே வாழக்கூடிய உயிர்கள் பூச்சி புழுக்கள், கடல்களிலே வாழக்கூடிய உயிரினங்கள், கண்களால் கண்டது காண முடியாது, எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹ் ஒருவன் உணவளிக்கிறான். அதிலே விலைவாசி உயர்வு தாழ்வு என்பது கிடையாது, எல்லா காலங்களிலும் அல்லாஹ் இருக்கிறானே, அவன் அர் ரஸ்ஸாக், அவனுணவளிப்பவன் என்ற நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். இந்த சஹாபாக்களை பாருங்கள், அவர்கள் வந்தார்கள் இந்த நேரத்திலே. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சம்பவத்தை பாருங்கள், நாம் ஜிஹாதுக்கு தயாராகவே இருக்கிறோம், ஒரு சில குறைபாடுகள் எங்களிடத்திலே இருக்கிறது, பூரணமான ஆடை இல்லை, வறுமையிலே இருக்கிறோம் என்றாலும் நாம் தயாராகவே இருக்கிறோம். இது போன்றுதான் நம்முடைய பண்பாடுகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய வணக்கங்கள் இருக்க வேண்டும். கஷ்டம் துன்பம் என்பது இந்த காலத்தில் அல்ல, படிக்காத கல்வி அறிவே இல்லாத அந்த பழங்காலத்தில் இருந்து வந்திருக்கிறது. நம்முடைய மூதாதையர்கள் அவர்கள் இப்படி படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள் அல்ல, உலகத்திலே செத்து போனார்களா, போகவில்லை, அவர்களும் உயிரோடு வாழ்ந்திருக்கிறார்கள். இன்று நல்ல வசதிகளோடு நல்ல ஒரு உலகத்திலே வாழ்கிறோம், இலத்திரனியல் உலகத்திலே வாழ்கிறோம் என்றாலும் அவர்களுக்கும் அன்று உணவு கிடைத்திருக்கிறது, அதனை அந்த அல்லாஹ் வழங்கினான், நமக்கும் இன்று வழங்கிக் கொண்டிருக்கிறான். இதே நம்பிக்கை இருக்க வேண்டும். எது நடந்தாலும் ரிஸ்க் என்பது ஒருவனுடைய வாழ்வாதாரம் என்பது. எங்களை எல்லாம் அல்லாஹ் படைப்பதற்கு முன்னர் தாயுடைய கருவறையிலே நாங்கள் இருக்கின்ற நேரத்தில் எங்களுடைய அஜலை எழுதிவிட்டான், இவன் இத்தனை காலம் வாழ்வான், இவனுக்கு இவ்வளவு உணவு. அந்த காலத்தையும் உணவையும் முடிக்காமல் இந்த உலகத்திலே இருந்து எந்த ஒரு உயிரும் பிரியாது. அல்லாஹ் காலத்தை எழுதிவிட்டான், உணவையும் எழுதிவிட்டான், இந்த இரண்டும் முடியாமல் எந்த ஒரு ஆத்மாவும் உலகத்தை விட்டு போகாது என்றாலும் மார்க்கத்தின் கடமைகளை சரியாக இந்த நபித்தோழர்களை போன்று நாம் செய்ய பழக வேண்டும். தொழுகைகள், ஜமாத்து தொழுகை, ஜுமா, மற்ற கடமையான ஜகாத்து போன்ற கடமையான விஷயங்களிலே முன்னால் நிற்க வேண்டும். கஷ்டம் துன்பம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. இன்னொரு விஷயத்தை பாருங்கள், இந்த நடைமுறை எங்களிடத்திலே இல்லை, அந்த நபித்தோழர்களிடத்திலே இருந்தது. அவர்களிடத்திலே தீன் உயர்ந்திருந்தது, துனியா மிகவும் தாழ்ந்திருந்தது. எங்களிடத்திலே துனியா உயர்ந்திருக்கிறது, தீன் தாழ்ந்திருக்கிறது. எங்களிடத்திலே துனியா உயர்ந்திருக்கிறது, அவர்களை போன்றல்ல. காலையிலே ஒரு ஆடை, மாலையிலே ஒரு ஆடை, அடுத்த நாள் இன்னொரு ஆடை, பயணத்திற்கென்ற ஒரு ஆடை, இப்படி அவர்களிடத்திலே இப்படி இருக்கவில்லை. ஆனாலும் அவர்கள் மார்க்க விஷயங்களிலே மிக கவனமாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் சதகா கொடுக்கும்படி, ஆனால் அந்த சஹாபாக்கள் அதனை செய்து காட்டினார்கள், சதகாவுக்கு ஆர்வம் ஊட்டினார்கள், செய்து காட்டினார்கள். இதுல எங்களுக்கு இடையில இருக்கின்ற ஒரு வித்தியாசம், எங்களிடத்திலே நாங்கள் நினைக்கிறோம் கூடுதலாக கொடுக்க வேண்டும், கொடுத்தால் மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், நாங்கள் சாதாரணமானவர்கள் கொடுக்க தேவையில்லை, கஷ்டப்பட்ட நான் நினைக்கிறேன் நானும் கொடுக்க தேவையில்லை என்று. இப்படியான ஒரு நடைமுறை அன்று இருக்கவில்லை. அவர்கள் உதவி செய்தார்கள், நாமும் உதவி செய்ய வேண்டும். ஆனால் சந்தர்ப்பம் வருகின்ற போது கஷ்டப்பட்டவர்களும் அன்று கொடுத்தார்கள். ஏதோ ஒரு ஜமாத்தின் அவசியம், ஒரு பொது முக்கியமான ஒரு விஷயம் என்று வருகின்ற போது எங்களிலே இருக்கின்ற ஒரு 4-5 பேர்கள் நல்ல வசதி படைத்தவர்கள் கொடுப்பார்கள், மற்றவர்கள் கொடுப்பதில்லை. இந்த நடைமுறை அன்று இருக்கவில்லை. ஒரு ஈத்தங்கனியின் துண்டாக இருந்தாலும் நீங்கள் கொண்டு வந்து கொடுங்கள் என்றார்கள். எப்படி? ஒரு ஈத்தங்கனி ஒரு துண்டாக இருந்தாலும் நீங்கள் கொண்டு வந்து கொடுங்கள் என்றார்கள். அந்த நபித்தோழர்கள் என்ன செய்தார்கள்? அப்படியே அதனை கருணை உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டு தமக்கு இருக்கிறதா இல்லையா பார்க்கவில்லை. அதுதான் சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிய ஒரு இடத்திலே சொல்கிறான். நான் நினைக்கிறேன் அந்த சஹாபியை பற்றி இறங்கிய வசனம். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தங்களிடத்தில் இல்லாத போதும் பிறருக்கு முன்னுரிமை வழங்குவார்கள். நாம் நம்மிடத்தில இருந்து நம்முடைய தேவைகள் போக மிஞ்சினால் மட்டும்தான். அந்த சஹாபாக்கள் அப்படி இருக்கவில்லை. அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், தமக்கு தேவைகள் குறிப்பாக விசேஷமாக இருந்த போதும் பிறருக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். இதுதான் உண்மையான ஒரு சகோதரத்துவம். ஒரு சகோதரனுக்கு உதவி செய்ய வேண்டும், ஒரு சகோதரன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான், ஒரு சகோதரனுக்கு ஆபத்து, ஒரு சகோதரனுக்கு ஒரு துன்பம் என்றால், நம்முடைய கட்டிடத்திலே ஒரு கல்லுக்கு ஏதோ ஒரு துன்பம் நடக்கிறது, மற்ற கண்கள் அவர்களோடு சேர்ந்து நாம் உதவியாக இருக்க வேண்டும். இந்த சகாபாக்களும் இப்படித்தான் விளங்கினார்கள். திருப்பி சொல்லவில்லை, எங்களுக்கு தொழிலுக்கு கஷ்டமாக இருக்கிறது, எங்களுக்கே வருமானம் இல்லை, அவருக்கு உதவி செய்வதா? கேட்கவில்லை. அவர்கள் வகி இறங்கியதை கண்ணால் கண்டார்கள். அதற்கேற்றவாறு தங்கள் உடல்களையும் உள்ளங்களையும் அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். என்ன செய்தார்கள்? ஒரு கை நமக்கு வெட்கமாக இருக்கும், இதிலே வெட்கப்பட வேண்டிய தேவையில்லை. ஹதீஸிலே வருகிறது, யார் ஒரு ஈத்தங்கனியை சதக்காவாக கொடுக்கிறாரோ, அல்லாஹ் அது ஹலாலாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தனது வலது கையால் அந்த ஈத்தங்கனியை எடுத்து ஒட்டக குட்டியை வளர்ப்பது போன்று பெரிய மலையாக அந்த சதக்காவை வளர்க்கிறான். சின்ன சின்ன தர்மங்களை அல்லாஹ் அது ஹலாலானதாக இருந்தால் ஏற்றுக்கொள்வான். எனவே சதக்காக்கள் என்று வருகின்ற போது நாம் எல்லோரும் பங்கெடுக்க வேண்டும். 50 ரூபாய், 100 ரூபாய், 200, 1000, 2000, எது எங்களிடத்தில் இருக்கிறதோ நாம் கொடுக்க வேண்டும். நபி அவர்கள் சொல்லவில்லை கஷ்டப்பட்ட சஹாபாக்களை பார்த்து நீங்கள் கொடுக்காதீர்கள், உங்களிடத்திலே இல்லை, நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லவில்லை. ஒரு ஈத்தங்கனியின் துண்டு இருக்கிறதா, கொண்டு வந்து கொடுத்து உங்களை நரகத்திலே இருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஜகாத் என்பது அளவு இருக்கிறது, நிசாப் இருக்கிறது, காலம் இருக்கிறது. சதக்கா என்பது ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய ஒன்று. நம்மிடத்தில் இருப்பது கொஞ்சமாக இருந்தாலும் ஹலாலானதாக இருந்தால் அல்லாஹ் அதனை வலது கையால் எடுக்கிறான். வலது கையால் எடுத்து பெரும் மலையை போன்று அல்லாஹ் வளர்க்கிறான். எனவே இந்த ஹதீஸ்களிலே பல விஷயங்கள் நம்முடைய சகோதரத்துவத்தை தெளிவுபடுத்துகிறது. இதுபோன்றுதான் நாம் எல்லா சந்தர்ப்பத்திலும் நாம் நெருக்கமாக இருக்க வேண்டும். ஒரு சந்தர்ப்பத்தில் தேவைப்படுகின்ற போது தூரத்தில் இருந்து வந்து கட்டிடத்தோடு சேர்ந்து கொள்ளும் கல்லாக நாம் இருக்கக்கூடாது. எல்லா சந்தர்ப்பத்திலும் இன்பம், துன்பம், கஷ்டம், ஆபத்து, மகிழ்ச்சி, எல்லா விஷயங்களிலும் எல்லோரோடும் நாம் பங்கெடுக்க வேண்டும். எப்படி எடுப்பது? ஜமாத்து தொழுகை, அடிக்கடி சந்திப்பது, அடிக்கடி வருவது, அடிக்கடி தொடர்பு. நாம் எல்லோரும் ஒரு கட்டிடம், ஒரு கல் தனியே தூரத்தில் இருக்க முடியாது. இருந்தால் நம்முடைய கட்டிடத்திற்குள்ளே அது உள்வாங்கப்பட மாட்டாது. எனவே நாம் எல்லா நேரத்திலும் முஸ்லிம்களோடு ஒரு தொடர்பு, ஒரு நெருக்கம், இதனை விசேஷமாக சொல்லக்கூடியதுதான் ஜமாத்து தொழுகை. இந்த விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அன்று நபியும் நபித்தோழர்களும் எப்படி இருந்தார்களோ அதே போன்று பண்பாடுகள், செயல்பாடுகள், நம்பிக்கைகள், ஜமாத் எல்லாவற்றிலும் சரியாக இருந்து உண்மையாக மரணிக்கக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. அதே போன்று நாம் இருக்கக்கூடிய மாதம் முஹர்ரம் மாதத்தில் இருக்கிறோம். முஹர்ரம் மாதத்தில் பிறை 9, பிறை 10. முஹர்ரம் மாதத்தில் பிறை 9, பிறை 10. தாசூஆ என்ற ஒரு நோன்பும் ஆஷூரா என்ற ஒரு நோன்பும் இருக்கிறது. வரக்கூடிய திங்கள் செவ்வாய், இன்று வெள்ளி, சனி ஞாயிறு, அதன் பிறகு திங்கள் பிறை 9, அந்த அன்றும் நோன்பு பிடிக்க வேண்டும். பிறை 10 ஆஷூரா, அதிலும் ஒரு நோன்பு பிடிக்க வேண்டும். ஆஷூரா நோன்பு பிடிப்பதால் போன ஒரு வருஷத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. மிக கவனமாக இருக்க வேண்டும். கணவன், மனைவி, பிள்ளைகள், நன்மையான விஷயங்களை அவர்களோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும். வீட்டிலே இருக்கிறோம், தொழுகைக்கு தூரமாக இருக்கிறது, ஜமாத்தோடு மனைவி மக்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஏன்? மனைவி மக்கள் எல்லோரும் நாம் சுவர்க்கத்திலே செல்ல வேண்டும், நான் மட்டும் தனியாக தொழுது போதாது. தொழுகையில இருக்கின்ற நேரத்தில் அவர்களையும் அரவணைத்துக் கொள்ள வேண்டும், ஜமாத்தாக தொழ வேண்டும். நோன்பு, மனைவி மக்கள் பிள்ளைகளை நாம் நோக்க வைக்க வேண்டும். இந்த நோன்பு ஒருவரிடத்தின் பாவங்களை மன்னிக்கிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக செவ்வாய், திங்கள், செவ்வாய் இந்த இரண்டு நோன்புகளை பிடிப்போம். சில நேரம் ஒரு நோன்பு விடுபடுமானால் அடுத்த நோன்பை பிடிக்க முடியுமா என்று யாராவது அடுத்த நோன்பை விட்டுவிடக் கூடாது. சில நேரம் 9 ஏதோ ஒரு காரணத்தினால் தவறி விட்டது என்றால் அடுத்ததை பிடிக்க கூடாது என்பதல்ல,
பிடிக்கலாம். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழ்ந்த காலத்திலே பிறை 9 நோன்பை அவர்கள் பிடிக்கவில்லை, 10 பிடித்தார்கள். பிறை 10 பிடித்தார்கள், சொன்னார்கள் அடுத்த ஆண்டு நான் உயிரோடு வாழ்ந்தால் 9 பிடிப்பேன் என்று சொன்னார்கள். அடுத்த ஆண்டு வரவில்லை, அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். எனவே சில காலம் சில நேரம் ஒன்று தவறிவிட்டால் அடுத்ததை நாம் பிடிக்கலாம். 10 ஒரு வருட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. தொழுகை, நோன்பு, மார்க்க விஷயங்கள், சகோதரத்துவம், இஸ்லாம் நமக்கு எதனை சொல்கிறதோ அதன்படி நானும் நீங்களும் நடக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹி வலக்கும் வஸ்தகஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர்.